நம்ம இப்போ இந்த சங்கீதம் 119 8-8 வசனங்களாக பிரித்திருக்கிறத பார்க்கிறோம். இத்தனை வசனங்களும் அதுல நான் உங்களுக்கு ஒரு 22 பேராஸ் இருக்கு, 8-8 வசனங்கள் கொண்டு. அதெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம், ஒரு கிளாஸ் மாடல், ஒவ்வொரு சிலபஸ் இப்ப கடைசி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல லாஸ்ட் சிலபஸ்க்கு வந்துட்டோம், த ஃபைனல் ஸ்டேஜ். ஒரு பாடத்துல என்ன படிச்சுட்டோம், அந்த 8 வசனங்கள் 7 வசனங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதக்காரன் நம்ம மனசுல பதிய வைக்க பார்க்கிறாரு, நாம் தேடுகிற பாக்கியம், ஆசீர்வாதம், சந்தோஷம் வந்து பரிசுத்தத்துல தான் இருக்கு. ரெங்குமே பரிசுத்தம் எந்த அளவுக்கு ஆகுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாக்கியம், ஆசீர்வாதம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த பரிசுத்தத்தை அடையக்கூடிய சாதனத்தை வந்து அவர் திருப்பி திருப்பி அது சொல்றாரு. 1வது வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய பிரமாணத்தின் படி நடந்து. 2வது வசனத்துல அவருடைய சாட்சிகளை காத்துக்கொண்டு. 3வது வசனத்துல அக்கிரமம் செய்யாம அவருடைய வழிகளில் நடந்து. 4வது வசனத்துல அவருடைய பிரமாணங்களை ஜாக்கிரதையா கடைபிடித்து. அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில தான் நம்ம பரிசுத்தத்தை அடைய முடியும். ஆண்டவருடைய வார்த்தையின் படி தான் நம்ம பரிசுத்தத்தை அடைய முடியும். நம்ம அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க பாஸ்டர், ஆனா என்ன செய்யுது, எங்ககிட்ட பாவம் இருக்குதே, எங்களுக்கு பாவம் அத்தனை நேரங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்படிய முடிய மாட்டேன்றேன்னு ஒரு மறுப்பை சொல்ற மாதிரி அதுக்கு பதில் அளிக்கும்படி 5வது வசனத்துல ஒரு தெய்வீக ஞானத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அங்கு முடியாத ஆண்டவருடைய காரியங்களை, அவருடைய கட்டளைகளை ஊக்கமான ஜபத்தாக மாற்றி அந்த ஜபத்தின் ஊடமாக நாம் கிருபையை பெறுவதற்கு, அந்த கட்டளையை கீழ்படிவதற்கு கிருபையை பெற முடியும். 6வது வசனத்துல நம்மளை ஒரு என்கரேஜ் பண்ணும்படி, இந்த மாதிரி ஆண்டவருடைய வழியில் நடந்து வசனத்தின் படி நடந்து நடக்கும் போது என்ன ஆகும், அவருடைய கற்பனைகளை எல்லாம் பார்க்கும் போது நாம் வெக்கப்பட்டு போக மாட்டோம். அந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு காரியங்களுக்கு வெக்க அடிக்கிறோம், எவ்வளவு உள்ளுக்குள்ள குற்றம் இருக்கு, எவ்வளவு சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன், சோர்வு நிறைய இருக்கிறதுக்கு காரணம் என்ன, வெக்கப்படுற மாதிரி வாழ்ந்துடும், வெக்கப்படுற மாதிரி பேசிடுறோம் இல்லைங்களா. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழும்போது, கற்பனைகள் எல்லாம் பார்க்கும் போது, மனிதர்களுக்கு முன்பதாகவும் நமக்குள்ளேயும் வெளியும் வெக்கப்படாத, கடைசியிலையும் நியாயத்திற்குள்ளாலையும் வெக்கப்படாத ஒரு, அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, ஒரு மனசாட்சியில ஒரு குற்றம் வெக்கம் இல்லைன்னா அதை விட சந்தோஷம். அது நெகட்டிவ் தான். ஆனா பாசிட்டிவா அவர் என்ன சொல்றாரு, அவருடைய நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணித்தோம்னா நம்முடைய மனது பிரகாசிப்பிக்கப்பட்டு நம்முடைய இருதயம் மர்மமாகி உத்தம இருதயத்தோடு அவரை நாம் துதிப்போம். நம்முடைய ஆராதனை உத்தம இருதயத்தோடு துதிக்கிற ஒரு ஆராதனையா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில மர்மம் மாற்றம் நடக்கும். இதெல்லாம் 7 வசனத்துல சொல்லி முடிச்சு, இந்த 7 வசனங்களின் சத்தியங்களை நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபைனல் கிராஜுவேஷன் ஒரு நிலை அடைவாங்க இல்லைங்களா. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆன பிறகு இந்த புள்ள இந்த நிலையை அடையும். அந்த மாதிரி நம்ம அடைய வேண்டிய நிலை என்ன, எந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கணும்னா, அதுதான் 8வது வசனத்துல நமக்கு சொல்லப்படுகிறது. உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதீர். இந்த கிளாஸ் ஒழுங்கா படிச்சு வந்திருக்கணும்னா 2 காரியம் நமக்குள்ள நடந்திருக்கணும். 1, ஒரு உறுதியான தீர்மானம் நம் மனசுல வந்திருக்கணும். என்ன அந்த தீர்மானம், உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், ஒரு தீர்மானம். அது ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை நான் கடைபிடிப்பேன், கை கொள்ளுவேன். எப்போ ஆசீர்வாதம் இது கொடுக்கோனா நான் உறுதி எடுத்துக்கிறேன், ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறேன், நான் கை கொள்ளுவேன். 2வதாக இன்னொன்னு நம்ம என்ன புரிஞ்சிருக்கணும்னா, ஒரு முழுமையான சார்ந்துதல் ஆண்டவர் மேல இருக்கணும், ஒரு முழுமையான சார்பு. அதுதான் அந்த வசனத்துல சொல்ற, முற்றிலும் என்னை கைவிடாதீர். முதலாவது ஒரு உறுதியான தீர்மானம், உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஸ்டேஜ், இது அடைய வேண்டிய ஒரு ஸ்டேஜ். ஒரு தீவிரமா உறுதியாக ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை, உம்முடைய வார்த்தையை நான் கை கொள்ளுவேன். பிரமாணம் என்ற வார்த்தைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து ஒரு ராஜா கொடுக்கிற ஒரு ராயல் கட்டளை, இது கல்வெட்டாக பதிய பண்ண வேண்டிய கட்டளை, இது வந்து ஒரு காலத்துக்கும் உரிய நிரந்தர வேதத்தினுடைய தன்மையை எல்லா மனிதர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, மாறாத தன்மை, அதான் பிரமாணம். அதெல்லாம் கல்வெட்டாக எழுதணும், அது ஆண்டவர் வந்து நமக்கு ஆலோசனைகளா கொடுக்கல. இது கடைபிடிச்சா பாருங்க, இல்லைன்னா பரவாயில்லன்ற மாதிரி இல்ல. இது கடைபிடிக்கணும், நம்ம இருதயத்துல கல்வெட்டாக நீக்கணும். அது பேர் தான் பிரமாணம். அத வந்து கை கொள்ளுவேன் போது அதை காத்து கொள்ளுவேன், ஐ வில் கீப் இங்கிலீஷ்ல வருது. காத்து கொள்ளுவேன்னா என்ன, அதை படிக்கிறது ஒண்டி இல்லை, என் மனதுல அதை காத்து கொள்றது மாத்திரம் இல்ல, என் மனதுல அதை படிச்சு 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 இதயத்துல மனசுல அதை வைப்பேன், மறக்க மாட்டேன். என் இதயத்துல அதுக்கு பெரிய நேசத்தை வச்சு இதயத்துல காத்து கொள்வேன். நான் பாவம் செய்யாத படிக்கும் வார்த்தையை காத்துக்கொண்டேன், அது இதயத்துல காத்து கொள்வேன், என் வாழ்க்கையில அதை கடைபிடிச்சு காத்து கொள்வேன். அதான் உறுதி. ஆண்டவரே உடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன், கை கொள்ளுவேன், நான் காத்து கொள்வேன். இந்த சங்கீதக்காரன் இந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். இந்த வசனங்கள் வேதத்தினுடைய வாக்கியம் வேத வழியின்படி நடந்தா நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்றத பார்க்க போது அந்த தீர்மானத்துக்கு அவர் வந்துட்டார். நம்ம வந்துட்டோமா நம்ம கேட்கணும். இதுலதான் நம்ம அந்த தீர்மானம் போது நம்முடைய சுயாதீன சித்தம் நம்ம படிக்கிறோம். தமிழ்ல சில பேர் அட்டன் பண்றவங்க தான் அந்த கன்செஷன் ஆஃப் ஃபேத் எல்லாம் படிச்சோம். இதெல்லாம் எவ்வளவு ஆழமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த சுயாதீன சித்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தீர்மானம் எவ்வளவு அவசியம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு தான் எஞ்சி இருக்கிற பாவம் இருக்குதே, நம்முடைய சுயாதீன சித்தம் பலவீனமா இருக்கிறதே, என்னத்தான் தீர்மானம் எடுத்தாலும் சோதனைகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது அந்த தீர்மானம் எல்லாம் அதே இந்த வசனத்துல போட்டுக்கிற மாதிரி நம்முடைய பக்தி எல்லாம் காலை பனி போல, அது சூரியன் வர வரைக்கும் தான், சூரியன் வந்துச்சுன்னா அது எங்க போச்சுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நம்ம பக்தி எல்லாம் தீர்மானம் எல்லாம் போயிடுது. தீர்மானம் எடுப்பதுனால் என்ன அவசியம், என்ன ஆக போகுது? முதலாவது இந்த சங்கீதக்காரனுடைய தீர்மானம் வந்து அவரா ஒரு ஒரு பெருமையில மாம்ச நோக்கங்கள்ல ஒரு விருப்பத்துல அவர் எடுக்கல. பாருங்க, இந்த தீர்மானத்துக்கு அவர் வந்தது வந்து இந்த ஏழு வசனங்களுடைய பரிசுத்த தியானத்தின் அடிப்படையில இந்த வசனத்தெல்லாம் சிந்திச்சு பார்த்ததுனால அவருடைய மனது அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்ட, அவர் சித்தம் பாதிக்கப்பட்ட, சித்தம் ஒரு உறுதி எடுக்குது. ஆழமா ஒண்ணுல இருந்து ஏழு வரைக்கும் உணர்ந்து பாக்கியத்தின் ஒரே வழி ஆண்டவருடைய வார்த்தை தானப்பா, அதுக்கு வெளியில எல்லாமே இருளும் சாபமும் தானப்பா இருக்கு, என்னத்தை தான் சாதிப்போம், ஒரு வெக்கப்படுற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வோம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா இந்த உலகத்துல வெக்கப்படாத ஒரு வாழ்க்கை, இதயம் மறுரூபம். ஆகவே நான் ஒரு தீர்மானம், அவருடைய வார்த்தையை டெய்லி படிக்க போறேன், அவருடைய வசனம் என் வாழ்க்கையில முக்கியமாக போகுது, ஒவ்வொரு நாளும் அவர் வசனத்தை நான் தியானிக்க போறேன், அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன், என் மனதுல காத்துக்கும், இதயத்துல காத்துக்கும், வாழ்க்கையில காத்துக்கும், என்ன தடவை வந்தாலும் என்னதான் நடந்தாலும் நான் உறுதியா அவர் வசனத்தை கை கொள்ளுவேன் வருகிற தீர்மானம் வந்து அது ஒரு ஆவியின் கனி, அது ஒரு கிருபையின் கனி. பிலிப்பியர் 2:13 போட்டிருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள சித்தத்தையும் தீர்மானத்தையும் அந்த தீர்மானத்தையும் செய்கையும் செய்கிறவர் ஆண்டவர். எப்படி செய்கிறாரு? இந்த வசனத்தின் உடம்பு, இந்த வசனத்துல வசனத்தின் மகிமையோ ஊக்கத்தை எல்லாம் கொடுத்து அதெல்லாம் நமக்கு புரிய வைக்கும் போது, நம்ம மனசுல அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசெல்லாம் பாதிக்கப்படும் போது நம்ம சித்தம் பாதிக்கப்படும். தீர்மானத்துல முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி வருகிற தீர்மானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்காம இருக்கிறதுல, அந்த தீர்மானம் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். ஒண்ணு நம்ம எழுதி வச்சுக்கலாம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தீர்மானம் எடுக்காம ஒரு உறுதி, புத்தாண்டு தீர்மானம்ன்ற ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு உறுதியான தீர்மானம், அதை எடுக்காம எந்த முன்னேற்றத்தையும் நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்தவர்களாக பாருங்க, நம்ம சுயாதீன சித்தம் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்கணும். ஏன் தீர்மானம் முக்கியம்? நான் மறுபடியும் பறந்த நாம் நம்முடைய சித்தம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய சித்தம் நன்மை செய்வதற்காக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது பலவீனம், நிலையற்றதாக இருக்கிறது, நிச்சயத்தன்மை உடைய இல்லாததாக இருக்கிறது. அதை எப்படிங்க உறுதியா ஏதாவது செய்ய வைக்கிறது? அதை உறுதியா வளர்ச்சி எப்படி செயல்படுத்த வைக்கிறது? இல்லைன்னா அளமோதிக்கிட்டு தான் இருக்கும், வலிக்கிட்டு தான் இருக்கும், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, அப்படித்தான் நம்ம சித்தம் இருக்கு. அதை வளர்ச்சி ஒரு காரியத்தை செய்ய வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, உறுதியான தீர்மானம். அந்த உறுதியான தீர்மானம் வர வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் அலமோதுற காற்று, காற்று அலைகளால் அலைக்கழிக்கப்படுகிற பலவிதமான சோதனைகள், பலவிதமான சோர்வுகள், சின்ன சின்ன சோர்வுகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், சின்னதோ ஃபேமிலியில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தூக்கமே வராசனையே நம்ம படிக்கிறத தூக்கி போட்டுருவோம். ஏன்னா கடவுளுடைய வசனம் எல்லாத்தையும் ஓரம் கட்டீங்கன்னா அழகளிக்க போகிறோம். நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இப்ப சில பேர்லாம் நீங்க ரெகுலரா பைபிள் படிச்சுட்டு வரீங்க, என்ன உங்களை அதை படிக்க வைக்கிறது, இல்ல வாழ்க்கையில் எந்த அறிக்குரிய முன்னேற்றமும் சரி அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாம் பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ள வேலை செஞ்சு ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு விருப்பத்தினால ஸ்டார்ட் ஆகல. எல்லாமே ஒரு வேலை சத்தியத்தை கேட்டு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்குள்ள ஊக்கத்தை கொடுத்து ஒரு தீர்மானம் ஆச்சு. அப்படித்தான் அந்த கடவுள் வேலை செய்யுது. தீர்மானிச்சு நான் என்னமே படிக்க போறேன், என்னமே இதை செய்ய போறேன், என்னமே இப்படிதான் இருக்க போறேன்ற தீர்மானத்தின் ஊடாகத்தான் ஆண்டவர் செயல்படுகிறார். நம்ம முகத்தை ஆண்டவருக்கு முன்பதாக உறுதியா வச்சு ஒரு சீரியஸான ஒரு நோக்கம், நம்ம இருதயத்தை அதுக்கு வணச்சி இதுதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு வணக்கிற வரைக்கும், அதை வளைக்கிற வரைக்கும் காற்று நாள் அடிபட்டு உலகத்துல சோதனை, உலகத்தின் கவர்ச்சி, பொழுதுபோக்கு, அதனாலதான் ஒரு வேதம் அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு இருமனம் உள்ளவன், யாக்கோபு 1:8 சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருப்பான். ஆமா அப்படித்தானே, எதுலயும் ஒரு நிலை இல்லை, எதுவுமே ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு மாதிரி இருக்க மாட்டாரு, அது ரெண்டு நாள் ரொம்ப வயது படிப்பாரு, அடுத்த நாள் மூணாம் நாள் எங்க போனாருன்னு தெரியல, நிலையற்றதுனால. ஏன், இருமனம், ஒரு தீர்மானம் இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு வேவரிங் சந்தேகங்களோடு இருந்தா ஒரு காலம் ஆண்டவருடைய வழியில முன்னேற முடியாது. அதனால்தான் இது முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகணுமா தேவனுடைய பக்தியின் பாதையில. ஏன்னா நம்முடைய இருதயம் ரொம்ப மாறுகிற இருதயம், அது அது வழி தவறி போறதுக்கு விரும்புற இருதயம் சரிங்களா, வி லவ் டு வாண்டர், அது ரொம்ப அப்படியே வழி தவறி போறதுக்கு எத்தனையோ நமக்குள்ள எதிர்ப்புகள் இருக்கு, தயக்கங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒரு கட்டுப்படுத்தி ஒரு நிலை கொண்டு வரணும்னா ஒரு பரிசுத்தமான ஒரு தியானத்தோடு நம்ம மனது இதயம் பாதிக்கப்பட்டு நம்முடைய மனசாட்சியை ஊக்கப்படுத்தி ஒரு ஹோலி பர்பஸ், ஒரு பிரசஸ்த தீர்மானம் இப்படி ஒரு நிலையற்ற ஒரு வலிதி போகிற இருதயத்துக்கு வச்சுக்கிறது பாதுகாத்து நம்ம உறுதியாகாவது வாழ்க்கையில அடையணும்னா தீர்மானம் தான் வலி, ஒரு சீரியஸ் ரிசால்வ், ஒரு அதனாலதான் பைபிளும் சரி சப சரித்திரமும் சரி இதை நம்ம இருதயத்தின் நிலைமை அறிந்து தீர்மானம் எடுக்கிறவர்களா நம்ம பார்க்கிறோம். இதே சங்கீதம் பாருங்க, 106 வசனம் கீழே போய் பார்த்தீங்கன்னா திருப்பி இருக்கலாம் பாருங்க, அவர் சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் பாருங்க, ஆணை ஆணையிட்டேன், ஒரு ஒரு ஆணை, கடவுளுக்கு தான் அந்த ஆணை பயன்படுத்தப்படுகிறது, அறிக்கையில மூணாச்சார் ஆணை, தேவனுடைய ஆணை, என் மனசாட்சிக்குள்ள நான் ஒரு ஆணை இட்டுக்கிட்டேன். அதனால பரிசுத்த பழையற்பாடு பரிசுத்தவான்கள்லாம் ஒரு பொருத்தனை செய்வார், அதெல்லாம் பழையற்பாடு சாஸ்திரம்னா உங்களுக்கு நம்ம விசுவாச அறிக்கையே தெரியல, விசுவாச அறிக்கை சாப்டர் 23 என்ன போட்டிருக்கு, பொருத்தனைகளை பத்தி போட்டிருக்கு, நியாயமான பொருத்தனைகளும் ஆணைகளை பத்தி போட்டிருக்கு. ஏன்னா அது இல்லைன்னா நம்ம நம்ம அளமோத விரும்புகிற இருதயம், பின்வாங்கி போற இருதயம், ஒரு முன்னேறவும் உடாத இருதயம், அதை நம்ம அடக்கி அதை கீழ்ப்படுதலின் பாதையில கடமையின் பாதையில செலுத்தி நம்ம முன்னேறுற ஒரே வழி இருதயத்தை வென் பண்ணி நடத்தணும்னா தீர்மானம் எவ்வளவு முக்கியமான லெசன். இந்த பிரச்சனை நமக்கு புரியுதுல்ல, ஏன் நம்ம முன்னேற மாட்டேன்றோம், அநேக பேர் கடவுளுடைய வார்த்தையின் பாக்கியத்தை பார்க்கிறோம், அதெல்லாம் படிச்சிருக்கிறோம், அது எவ்வளவோ நம்ம வெக்கப்படாது, எவ்வளவு பாக்கியமா நமக்கு இருக்கணும், என்ன சங்கீதம் பாக்கியவானா அப்படியே இல்லை, என்னமே படிக்கிறோம், ஒரு தீர்மானம் டெய்லி ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதுக்கு இதயத்துல மனதுல காத்துக்கொள்ளணும், வாழ்க்கையில காத்துக்கொள்ளணும், ஒரு இதயத்தை அதுக்கு மனச்சி ஒரு வேலை இன்னைக்கு படிச்சா படிக்கலாம், என்ன படிக்காம போகலாம், என்னன்னா செஞ்சா செய்யலாம், என்னன்னா அதே ஒரு உலாவிக்கொண்டிருக்கிற ஆவியானவர் உலாவிக்கொண்டிருக்கிற மாதிரி நம்ம சித்தம் அப்படி உலாவி இல்லை, உங்களுக்கு பிரமாணங்களை கை கொள்ளுவேன். அதான் தீர்மானம். இது ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு மேல்பார்வையான தீர்மானம் இல்லை. சிலநேரங்களில் திடீர்னு கேட்ட ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. இல்லை, இந்த சங்கீதக்காரன் ஆழமா யோசிச்சிருக்கிறேன். இந்த ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் இதுக்கு கொடுக்க வேண்டிய வேலை அவருக்கு தெரியும். பிரமாணங்களில் நடக்கணும், முழு விஜயத்தோடு கஷ்டம் தேடணும், ஜாக்கிரதையா பிரமாணங்களை காத்துக்கொள்ளணும், அதெல்லாம் தேடித்தான் நான் இது விலை கொடுக்குவேன் முடிவுக்கு வந்துட்டேன். நம்ம எப்ப பாரு, ஒரு விலை கொடுக்கறதுன்னா அது மேக்சிமம் விலைய ஆண்டவருடைய விஷயங்கள்ல திட்டம் பண்றது நல்லது, யோசிச்சு பார்க்கறது நல்லது. இயேசு சொன்னாரு, நீ என்னை பின்பற்றி வரணும்னா ஒரு தீர்மானம் நீ எடுக்கணும். எது தீர்மானம்? உன்னை நீ வெறுத்து கர்ப்பம் ஆகிய தாய் ஆகிய மனைவி ஆகிய பிள்ளைகள் ஆகிய எல்லாரையும் வெறுத்து சகலத்தையும் விட்டு வரணும்ன்ட்டார். அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் விட்டு வரணும்ன்ட்டார? இல்ல, ஆனா அதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன் அதுக்கு அப்படி வேர்ஸ்ட் நம்ம நினைக்கணும்? ஒருவேளை வேர்ஸ்டா விட வேண்டிய நிலைமையா இருந்தாலும் விடுறதுக்கு நான் ரெடி. அந்த கஷ்டத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கும் போதுதான் நம்முடைய தீர்மானத்திலிருந்து விலக மாட்டோம். பாருங்க, நம்ம தீர்மானத்திலிருந்து விலகிறது வந்து ஒரு மேற்பார்வையான யோசிக்காத தீர்மானம். ஒரு தாராளமாக ஒரு மார்ஜின், ஒரு அலோவன்ஸ் பிளான் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கல் உதாரணம். ஒரு செலவு பண்ணணும், இந்த மாசம் செலவு பண்ணணும் நீங்க யோசிக்கிறீங்க. அந்த செலவுக்கு ஒரு பட்ஜெட் போட்டா கஞ்சத்தனமா நம்ம 10,000 ரூபாய் போடுறோம். 10,000 ரூபாய்க்குள்ள பட்ஜெட் போடணும். 10,000 ரூபாய் மிஞ்சி போய் நமக்கு வேற 1.5 ரூபாயும் முறுமுறுத்துக்கிட்டே செலவாகுதேன்னு வேதனையாவே இருக்கும். பட்ஜெட் போட்டு அதுக்கு மீது போட்டேன். ஒருவேளை இந்த மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் செலவாகும் பட்ஜெட் போட்டோம்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ, 1,00,000 ரூபாய் போட்டிருந்தேன், ஆனா அவ்வளவு செலவில்லையே, அது செய்யறதுக்குள்ள சந்தோஷமா போடுவோம். அவ்வளவு பிளான் பண்ணோம், இவ்வளவு தானே செலவாகுது, நம்ம சித்தம் அவ்வளவு செலவாகும் பார்த்தேன். இந்த மாசம் அங்க போகணும் இங்க போகணும்னா அவ்வளவு ஆகலையே, 20,000 ரூபாய் தான் ஆச்சுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரிதான் கிறிஸ்துவை பின்பற்றுறதுக்கு நம்ம மேக்சிமம் எல்லாவற்றையும் விடுறதுக்கு ரெடியா இருக்கும் போதுதான் அந்த தீர்மானம் அதன்படி எடுத்தாதான் சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ ரொம்ப சந்தோஷமா செய்வோம். சின்ன சின்னதுக்கெல்லாம் நம்ம அழுத்துக்க மாட்டோம் சரிங்களா? அதே மாதிரிதான் தீர்மானம் எடுக்கும் போது ஒரு தரோ தீர்மானம், என்ன வந்தாலும் என்ன வேலை கொடுத்தாலும் ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்படிவே ஒரு உறுதியா எடுக்கிற தீர்மானம். ஓகே, முதலாவது அது. முதல்ல இந்த ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகணும்னா உறுதியான தீர்மானம் எடுத்துக்கணும். அது இல்லாம நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் போட முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க செய்யணும். ஓகே, ரெண்டாவதாக பாருங்களா, அருமையான பேலன்ஸ் இது வருவதை பார்க்கணும். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதீர். ஆமா, நம்ம எல்லாமே நம்ம மேல அடிபட்டு இருக்கிறது, நம்ம அடிப்படையில் இருக்கிறதுன்னு சொல்லி உறுதியா நம்ம தான் தீர்மானம் எடுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம முற்றிலுமா ஆண்டவர் மேல சகலமும் ஆண்டவர் மேல சார்ந்து எல்லாமே அவர் மேல இருக்கிறதுன்றத அவர் மேல சார்ந்து நம்ம தீர்மானம் எடுக்கணும். சரிங்களா? இது ரெண்டும் ரொம்ப அவசியம். நமக்கு உங்க ஞாபகம் இருக்கலாம், பிலிப்பியர் படிச்சிருக்கிறவர், பிலிப்பியர் 2:12 உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நடப்பீங்க. நீங்க செய்யணும், அது நீங்க உறுதி எடுக்கணும், நீங்க தீர்மானம் எடுக்கணும் பயத்தோடு நடுக்கத்தோடு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் தேவனே உங்களுக்குள் சித்தத்தையும் செய்கையும் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமா, நான் தான் அதை செய்யணும். இந்த ரெண்டு காம்பினேஷன் தாங்க ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ முடியும். முரண்பாடா இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் எல்லாமே என் அடிப்படையில் இருக்குன்னு முயற்சி எடுக்கணும். அதே நேரத்துல எல்லாமே தேவன் செஞ்சாதான் உண்டுன்னு ஜெபிக்கணும். அவங்களை சார்ந்து இருக்கணும். அப்படித்தான் தேவன் நமக்குள்ள வேலை செய்யறார். உங்களுடைய தீர்மானத்தை, உங்களுடைய கற்பனைகளை கீழ்படிவேன் ஆண்டவரே, ஆனா என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. ஏன்னா என்னை பலப்படுத்துங்க அந்த தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கு. என்னுடைய முட்டாள்தனமான தீர்மானத்தின் பலம் பலவீனம் இல்லைங்களா? எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா தீர்மானம் எடுத்தோம்னாலும், எவ்வளவுதான் அது சண்டை எடுத்தனாலும், மண்டேக்கு சண்டை ஈவினிங்குள்ள நிக்க மாட்டேங்க. நீங்க உங்களுடைய கிருபையினாலதான் இந்த தீர்மானத்தை எடுத்த, அந்த கிருபை தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கும் எனக்கு தயவு செய்யும். ஏன் நம்முடைய மீண்டுமான சுயாதீன சுத்தம் அப்படிப்பட்டது? அப்படி பரிபூர்ணமா இருந்த ஆதாமே அவன் மாறி விழுந்தான் நீதியா இருக்கிறது. நீங்களோ நானும் பாவத்தில் அடிபட்டு நம்முடைய சுயாதீன சித்தம் பாருங்க, நல்லதுதான், நல்லது செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்ப மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனா அது பலவீனமா, அதுவே எனக்கு பலமாம் ஆவி உற்சாகமானதுதான். ஆனா நம்ம ஒண்ணுதான் மறந்துடும், அடிக்கடி உற்சாகமா சண்டே இருந்துடும், ஆனா மண்டே மாம்சம் இருக்குது அதை கவனிக்கிறதுக்கு யாரு? அது நீங்க தான் இது பண்ண முடியும். இந்த சத்தியத்தை நம்ம அறியாதுதான், இந்த பாரடாக்ஸ் உணராதாங்க நம்முடைய செயலர். அவருடைய வசனத்தை ஆர்வத்தோடு பார்ப்பலா கேட்டுருவோம், அது வாக்கு தத்தங்களோடு மேட்டுகளோடு வருது அப்படின்ன உடனே ஒரு உறுதியா ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு சிந்தித்து ஒரு ஊக்கத்தோடு எடுத்துருவோம். நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அது தப்பு இல்லை, அது மாயமாலம் கூட இல்லை, அது என்ன மாயமாலமா எடுத்தோம்னு இல்லை, நேர்மையா தான் எடுக்கிறோம். ஆனா எந்த கிருபையோட அந்த தீர்மானத்தை எடுத்தோமோ அந்த தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கும் கிருபை தாங்கினா தான் உண்டு. நம்ம அதை விட்டுறோம், உங்களுடைய கிருபையினாலதான் இப்படி ஒரு தீர்மானம் எனக்கு வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். அந்த தீர்மானத்தை நினைச்சு வைக்கிறதுக்கும் மண்டே வந்துச்சுன்னா ஆண்டவரே எனக்கு சண்டே இதை சொல்லி கொடுத்தீங்க, இதை நான் படிச்சுக்கிட்டேன், உறுதியா நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு மண்டே வந்திருக்கு, அதை நிறைவேற்றத்துக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேக்குறீங்களா? இல்லையா, சண்டையோடு போச்சு, ஜெபம் கிபம் வேத வாசிப்போம்னா அது நிறைவேற்றத்துக்கு தேர்தல் யோசிச்சுப்பாரு. அவ்வளோ ஆண்டவரையே உங்க கூட சாதத்துக்கும் நான் வரேன், இங்க வரேன், நல்ல தீர்மானம் தான், நம்மளை வச்சு போக மாட்டேன், ஒரு துரோகி இருக்க மாட்டேன். அது அது கொஞ்ச நாளாவது நிறைவேற்றதான் பார்த்தேன், சோஜரி தலைய வெட்ட போனா காது தான் கிடைச்சிச்சு. ஆனா அந்த அடிமை பெண்ணுகிட்ட போய் எப்படி கூலி குறுகி உழுந்துட்டா இருப்பாரு, சின்ன கேள்விதான் கேட்டு மனுஷன் புட்டுன்னு உழுந்துட்டேன். அதேதான் நம்முடைய தீர்மானம் பாருங்க, ஏன்னா கடவுளுடைய கிருபை நம்மளை காத்து நம்மளை காக்கணும். நம்முடைய தீர்மானங்கள்லாம் எவ்வளவுதான் பலமா இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினாலதான் உறுதியா நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தீர்மானம் உறுதியா நிறைவேற்றப்படுறதுக்கு நம்ம இருதயம் அந்த தீர்மானத்தின் பாதிப்புல தங்கி இருப்பதற்கு நம்ம விருப்பத்தோடு ஆசையோடு அதை நிறைவேற்றத்துக்கு ஆண்டவருடைய கிருபையின் பாதிப்பு இல்லைன்னா நம்ம புட்டுன்னு உழுதுறோம் பாருங்க. அது ஆகல நமக்கு அது சார்ந்து இல்லாததுனாலதான் நம்ம விழுந்துடுறோம். நம்ம திடீர்னு சண்டே யோசிப்போம், சண்டே அப்படி ஆயிரம் பாரு இப்படி ஆயிரம் பாருன்னு மண்டே நம்ம உட்காந்து யோசிப்போம், நாம் தானா அது சண்டே வேற ஆள் மாதிரி இருந்துச்சே அப்படின்னு. ஏன் நம்ம துணிகரமான அகங்காரம் வந்துருது, ஆண்டவர்களை சார்ந்து இருக்கிறதுல முற்றிலும் என்னை கைவிடாதீங்க, என்னை சார்ந்தது ஆண்டவரே இருக்கு. நம்ம பலன் ஆண்டவர்கிட்ட இருக்கு, அவர் தான் அந்த தீர்மானத்தை கொடுத்தவர் நிறைவேற்றக்கூடிய. ஆண்டவரே என்னுடைய பெருமைக்கு என்ன விட்டுறாதீங்க, ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க, நான் உங்களுடைய கற்பனைகளை கீழ்படுகிறேன், ஆனா ஆண்டவரே என்னை முற்றிலும் கைவிட்டுறாரு. பலன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம படிக்க வேண்டியது. ஒரு பக்கம் நம்ம தீர்மானம் எடுக்கணும் தான், ஆனா ஆண்டவர்ல கம்ப்ளீட்டா சார்ந்த தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கு பலன் அவருதான் கொடுக்கணும். ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம மாறுகிற இதயம் ரொம்ப அலமோதுற ஒரு ஒரு ஃபெதர் யோசிப்பாருன்னா, ஒரு கோழியுடைய ஃபெதர் அப்படியே பறக்குதுன்னு எங்களை எங்க போகுதுன்னே தெரியல, என்னதான் போகுது, எங்கதான் லேண்ட் ஆக போகுதுன்னு தெரியல, சுயாதீனம் தயக்கும் அங்கேயும் இங்கேயும் அலமோதுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமா வாக்கு தத்தங்களை நம்ம உடச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தீர்மானம் அப்படி பலவீனம் உள்ளவர்கள் உணர்ந்தா ஆண்டவர்கள் எவ்வளவு சார்ந்திருக்கும். நமக்கு எடுக்கிறதெல்லாம் துணிகரமான தீர்மானம் ஆண்டவர் கொடுத்துடுறாரு, அது துணிகரமான நிறைவேற்ற பார்க்கணும். எல்லாம் நம்ம சொந்த மாம்சத்துல இல்லைங்களா சேதுரு மாது ஆண்டவர் தீர்மானம் எடுத்துக்கேன் எல்லாமே நிறைவேற்றுறேன்னு எப்படி நம்ம துணிகரமா செய்ய பார்க்கிறோம்? ஏன்னா மண்டே ஜபம் தான் பண்ணிட்டு சண்டே கேட்டு போறோம், ஆண்டவருடைய வசனத்தை கீழ்படியணும்னா மண்டே எல்லாம் கடவுளுடைய சாதனத்தை பயன்படுத்துறோமா? ஆண்டவரே இன்னைக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு ஜபிக்கிறோமா? ஒரு வசனத்தை படிக்கிறோமா? ஒரு அந்த உணர்ந்த ஒரு மனுஷன் ரொம்ப ஆண்டவர்ல சார்ந்து ஜபத்திலையும் அந்த வேத வாசிப்புலையும் சாதனங்களையும் அவன் பயன்படுத்துவோம். ஏன்னா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், பாடம் நமக்கு படிக்க உதவி செய்யும் ஆண்டவர். இல்லைன்னா அந்த ஆண்டவருடைய உதவி இல்லைன்னா அடிப்படை தீர்மானங்கள் அடிப்படை ஒழுக்கம் கூட நம்ம விட்டுறோம். சில நேரங்களே சின்ன சோதனை போதும், சின்ன ஒரு கஷ்டம் போதும், நம்ம மனசெல்லாம் வாட்டி அதே பெருசாகி தூக்கலாம் இல்லாம போய் பரண்டுகிட்டே ஓ எப்படி இருக்குதுன்னு வரி வரி வரி. ஏன் அந்த கிருபை தாங்குற கிருபையை நம்ம இழந்துட்டோம். நம்ம ஆண்டவர் நம்ம துணிகரத்துக்கு விட்டுட்டேன். ஓகே, ஆண்டவர் எது பண்றாரு? ஒரு பக்கம் ஒண்ணு தீர்மானம், உறுதியான தீர்மானம், உங்களுடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் என்ற தீர்மானம். ரெண்டாவது முற்றிலுமா ஆண்டவர் சார்ந்து அதையாவது அதுக்கு நிறைவேற்றத்துக்கு அவங்களை சார்ந்து இருக்கணும். அதான் நம்ம படிச்சுக்கலாம். இல்ல கடைசி ஒரு வார்னிங் இருக்கு, அதை பார்த்து நம்ம முடிப்போம். ஒருவேளை இந்த துணிகரமான தீர்மானங்கள்ல துணிகரமான நிறைவேற்றிடுவேன்னு போயிட்டே இருந்தா, பாஸ்டர் இந்த சங்கீதம் 119 சொல்றீங்க, இதெல்லாம் 7 வசனங்கள் சொன்னீங்க, இதை நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன ஆகும்? ஓகே, நான் 1வதுலயே இருந்துட்டு போறேன், என்ன ஆக போகுது? வர வர வாரம் சேர்த்துக்கு வரேன், இந்த தீர்மானம் வசனத்தெல்லாம் படிக்குவேன், இதுமே உறுதியா தீர்மானம் எல்லாம் எடுப்பேன், அப்படி இருந்தா என்ன ஆகும்? நான் இது சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஒரு வார்னிங் இந்த வசனத்துல உள்ளடக்கி இருக்கு பாருங்க, உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், என்னை பாருங்க முற்றிலும் என்னை கைவிடாதே, முற்றிலும் என்னை கைவிடாதே. கடவுள் அவருடைய பிள்ளைய முற்றிலும் கைவிடுவாரா? ஏன் தாவீது இப்படி ஜெபம் பண்றாரு? அவருடைய பிள்ளைகளே சில நேரங்கள்ல ஒரு கைவிட்ட மாதிரி தெரியும் இல்லைங்களா? உள்ளான விதத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது, ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சிக்ஷை அது. சில நேரங்களில் நம்ம சில நேரங்களில் பராமரிப்பையும் கைவிட்டமா தெரியும், அது உண்மையா விடுறது இல்லை இல்லைங்களா? கஷ்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரம், ஏன் நம்மளை சிக்ஷிக்கிறதுக்கு, சீர்படுத்துறதுக்கு, நம்ம பாவங்களுக்கு, நம்ம பாடங்களை கற்று வசனத்துல சொன்னா கேட்கறது இல்லை நம்ம. அதனால கொடுக்குறாரு பராமரிப்புல, அதெல்லாம் சரி பண்ணி நம்ம பரிசுத்தப்படுத்துறதுக்கு, உடம்பு சுத பிள்ளைகள் அப்படி இப்படின்னு ஆண்டவருடைய கஷ்டங்கள் நமக்கு வரணும். ஆனா அப்படி பிள்ளைகளை நிரந்தரமா கைவிடுறது இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்காரு. தான் என்ன ஜெபம் பண்றாரு என்னன்னா, ஆண்டவரே போன வாரம் படித்த மாதிரி கிட்டத்தட்ட கிறிஸ்தவனான ஒரு வேலை இருந்துருப்போன, உங்களுடைய பேரை வச்சுக்கிட்டு, உங்களுடைய புள்ளான பேரை வச்சுக்கிட்டு, ஆனா நான் அவிசுவாசியா இருந்துருப்போம். இந்த முழு சங்கீதத்துல அது எப்படி வழிபட போகுது? சங்கீதம் இது வரைக்கும் படித்தது ஒரு உண்மையான விசுவாசி இந்த 7 வசனத்தை படிச்சா அவனுக்கு அந்த தீர்மானம் வரும் இல்லைங்களா? ஒருவேளை அந்த தீர்மானம் வராம அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்காம அதெல்லாம் பாஸ் ஆகாம இருப்பேன், கடவுளுடைய வசனம் எல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா இங்கதான் ஒரு வார்னிங் பாருங்க. தாவீது அதுக்கு பயப்படுறாரு, உங்களுக்கு பிரமாணங்களை நான் கை கொள்றான்ட்டுக்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டோம் நான் இனிமே கை கொள்ளாம எப்படி இருக்குது? கை கொள்ளுகிறேன், என்ன முற்றிலும் வந்து கை கொடுக்கிறாரு. பயங்கரம் கடவுள் முற்றிலும் கைவிடுறது சரிங்களா? இறுதியா நிரந்தர கைவிடுதல், அது அவருடைய பிள்ளைகளை விடுற வச்சுக்கு வித்தியாசம். தேர்ந்தெடுவா விட்டார் அவன் துணிகரத்துக்கு, அது வித்தியாசம். ஆனா ஜூடாஸ விட்டுட்டார். எப்போ நம்மள முற்றிலும் கைவிடுறாரோ நம்ம பிசாசுக்கு இரையாக போய்விடுவோம். கவனிச்சுக்கல பைபிள் அடிக்கடி வரும், அவனை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தேன், ஏன் ஆண்டவர் கை விட்டுட்டாருன்னா பிசாசுக்கு தான் இரையா போயிடும். யூதாச விட்ட உடனே அவனுக்குள்ள பிசாசு நுழைஞ்சான்னு போட்டுருக்கு பாருங்கல. தாவீதுக்குள்ள நேரங்கள கைவிட்டார் ஆண்டவர், அவனை தாழ்த்தணும், அவனை இது பண்ணணும், பரிசுத்தப்படுத்தணும், அவனுக்கு அவன் தாழ்த்த தான் பண்ண மனச உறைஞ்சிச்சு. ஆனா சவுல கைவிட்ட உடனே என்ன ஆச்சு? அசுத்தாடு உள்ள வந்துச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ற, பேர் கிறிஸ்தவனா நான் இருந்துகிட்டு, கிட்டத்தட்ட கிறிஸ்தவனா இருந்துகிட்டு, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் தொடர்ந்து போயிட்டு இருந்தேனா என்ன கைவிடாதியும் முற்றிலுமா உட்காதியும். ரோமர் 1 போட்டு இல்லையா, தேவனை பற்றி அறிவை பற்றி கொள்ளதற்கு அவர்களுக்கு மனது இல்லாதிருந்ததுனா, கடவுளை பத்தி அறிவெல்லாம் தேவையில்லை, எனக்கே எவ்வளவு வேலைக்கு நியூஸ படிக்கணும், மொபைல பார்க்கணும், டிவியை பார்க்கணும், அதெல்லாம் கடவுளை பற்றிய அறிவு எனக்கு பற்றி கொண்டிருக்க எனக்கு மனது இல்லாதிருந்ததுனால் கடவுள் அவர்களை இழிவான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார், கைவிட்டுட்டார், இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், சதாதவியை செய்யும் படிக்க அவர்களை ஒப்பு கொடுத்தார். அந்த வாதி என்ன விட்டுறாதீங்க ஆண்டவர், நித்தியமாய் என்ன விட்டுறாதீங்க அப்படி விட்டுருவார். ஒருவேளை இந்த 7 வசனங்களை படிச்சு நமக்கு ஒரு தீர்மானம் வரல, நம்ம ஆண்டவருடைய வசனத்தின் படி வாழணும்ன்ற ஒரு உறுதி வரலன்னா, நம்ம ஒருவேளை கிட்டத்தட்ட கிறிஸ்தவன்னு நம்ம காமிச்சுக்கிறோம், அப்படி காட்டும் போது அவங்கள விட்டுறாரு. அந்த மாதிரி என்ன விட்டுறாதீங்கன்ற ஒரு எச்சரிக்கையோடு முடிக்கிறார். இது இந்த பாடங்களை படிச்சு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் ஜாம்பர்.